வணக்கம். ஸ்வரூப வித்யா ஆசிரமத்தினால் வழங்கப்படும் இப்பாரம்பரிய கதைகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இவற்றை தொகுத்து வாசிப்பவர் நிருஷிதா சேதுரா. இந்தியாவில் இருந்து வந்த இந்த பழங்கால கதைகளில் வரலாறு, புவியியல், பௌதீகவியல், அறநெறி மற்றும் மனித வாழ்க்கையின் ஆன்ம மெய்யுணர்வு நோக்கம் ஆகியவற்றுடன் கடவுளர்கள், அரக்கர்கள் மற்றும் மனிதர்கள் உள்ளனர். அவர்கள் என்னை போலவே உங்களையும் ஊக்குவிப்பார்கள் என்று நம்புகிறேன்.
சிவனின் குரு. இது கைலாசத்தில் ஒரு அழகான நாள். சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி ஆகியோர் தங்கள் இரண்டு குழந்தைகளான விநாயகர் மற்றும் முருகனுடன் சேர்ந்து நேரத்தை செலவிட்டு கொண்டு இருந்தனர். சிவனும் பார்வதியும் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் அளித்து கொண்டிருந்த போது இரண்டு சிறுவர்களும் மலையின் அடிவாரத்தில் விளையாட புறப்பட்டனர். அன்று படைப்பு கடவுளான பிரம்மா சிவனைக் கண்டு மரியாதை செலுத்த கைலாசத்திற்கு செல்ல முடிவு செய்தார். அவர் செல்லும் வழியில் மலையின் அடிவாரத்தில் முருகன் விளையாடிக் கொண்டிருந்ததை பார்த்தார். ஆனால் முருகனை புறக்கணித்து இவன் சிறுவன்தானே என்று பார்த்தும் பாராமல் அகங்காரத்துடன் அவரை கடந்து சென்றார். குறும்புக்காரரான முருகனுக்கு கோபம் வந்தது. பிரம்மாவை தனது அகங்காரத்திலிருந்து வெளியே கொண்டு வர தீர்மானித்தார். சிவனை தரிசித்து தனது துணைவியான சரஸ்வதியுடன் வசிக்கும் தனது இருப்பிடமான சத்தியலோகத்துக்கு பிரம்மா திரும்பிச் செல்ல தொடங்கினார். பிரம்மதேவர் திரும்பி வரும் வரை முருகன் பொறுமையாக கைலாசமலையின் அடிவாரத்தில் காத்திருந்தார். அவர் முருகனை கடந்து செல்லும் போது மீண்டும் அவரை ஒரு குழந்தை என்று நினைத்து புறக்கணித்து நடந்து சென்றார். முருகனோ யாவும் தெரிந்திருந்தும் பிரம்மாவிடம் ஓடிச் சென்று, அவர் யார், அவர் என்ன செய்கிறார், அவர் எதில் திறமை வாய்ந்தவர் என்று கேட்டார். தான் பிரம்மன், மூவுலக ஜீவன்களின் படைப்பாளி எனவும் தான் வேதங்களில் தேர்ச்சி பெற்றவர் என்றும் பதிலளித்தார். பிரம்மா தான் வேதங்களை பற்றிய அறிவை கொண்டு ஜீவன்களை உருவாக்குவதாக பெருமையுடன் கூறினார். அவ்வேதங்களை உரைக்கும்படி முருகன் கேட்க மிகவும் இருமாப்புடன் ஓம் என்ற பிரணவத்துடன் ஆரம்பித்து ரிக்வேதத்தினை ஓதத் தொடங்கினார். முருகன் உடனே பிரம்மதேவரின் ஓதலில் குறுக்கிட்டு ஓம் என்று அவர் தொடங்கிய அந்த பிரணவத்தின் அர்த்தத்தை விளக்கும்படி கேட்டார். பிரம்மதேவரோ பதில் தெரியாது திக்குமுக்காடினார். உங்கள் தொழிலை செய்ய நீங்கள் பயன்படுத்தும் முதல் வார்த்தையின் அர்த்தம் தெரியாத நீங்கள் ஜீவன்களை உருவாக்க தகுதியற்றவர் என முருகன் கூறினார். அவ்வாறு கூறி அவர் பிரம்மாவின் மண்டையில் கொட்டி ஸ்கந்தகிரியில் சிறையில் அடைத்தார். முருகன் படைப்பு தொழிலை தான் ஏற்று மூவுலக ஜீவன்களின் படைப்பை தொடர்ந்தார். தேவர்கள் பிரம்மாவை காணாததால் கவலையும் ஆச்சரியமும் அடைந்தனர். விஷ்ணுவிடம் அவரது மகன் பிரம்மாவை காணவில்லை என்று புகார் செய்தனர். பிரம்மாவை கண்டுபிடிக்க உதவுமாறு விஷ்ணுவை கேட்டுக்கொண்டனர். விஷ்ணு காக்கும் கடவுளாயிற்றே, எனவே என்ன நடந்தது என்பதை ஞான திருஷ்டியின் மூலம் அறிந்து கொண்டார். விஷ்ணுவால் முருகனுடன் வாதிட்டு வெல்ல முடியாதிருந்ததால் இந்த விஷயத்தை சிவனிடமே விட்டுவிட எண்ணினார். விஷ்ணு மற்ற தேவர்களுடன் சிவனிடம் சென்று நிலைமையை விளக்கினார். சிவன் இவ்விடயத்தை தானே சரி செய்ய முடிவு செய்து தனது அன்பு மகன் பாலகன் முருகனை பார்க்க ஸ்கந்தகிரி சென்றார். அவர் தனது முக்கண்களால் முருகனது விளையாட்டையும் படைத்த தொழிலை செய்யும் சிறப்பையும் பார்த்தார். மெதுவாக அவர் தனது குமரனின் அருகில் பாசத்துடன் சென்று அவரை தழுவி பிரம்மாவை விடுவிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தனது தந்தையின் வேண்டுகோளுக்கு மதிப்பளித்து முருகன் உடனடியாக பிரம்மாவை விடுவித்தார். சிவன் தனது மகனின் மரியாதையால் மகிழ்ச்சி அடைந்து முருகனை தனது மடியில் அமர்த்தினார். பின்னர் சிவன், பிரணவத்தின் பொருள் உனக்கு தெரியுமா என்று முருகனை பார்த்து கேட்டார். பரம்பொருளான சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றியவர் அல்லவா முருகன்? சிரித்து கொண்டு முருகன் குறும்புத்தனமாக பதிலளித்தார். சிவபெருமான் தன் தந்தையாயிருப்பினும் மந்திரத்தின் பொருளை சரியான முறையில், அதாவது ஒரு சீடர் தன் குருவிடமிருந்து கற்கும் வகையில் கற்கத் தயாராக இருந்தால் மட்டுமே அதன் பொருளை தான் கூற முடியும் என்று முருகன் கூறினார். முருகனின் நிபந்தனைகளுக்கு உடன்பட்டு ஒரு சீடராக தன் குருவுக்கு சரியான மரியாதை அளித்து சிவன் கை கட்டி தலை குனிந்து தனது இளைய மகனான முருகனின் கீழிருந்து மிகுந்த வணக்கத்துடன் மந்திரத்தின் அர்த்தத்தை உபதேசமாக கேட்டுக்கொண்டார். பின்னர் சிவன் தன் மகனை ஆசீர்வதித்து, குருவுக்கு குரு என்று பொருள்படும் சுவாமிநாதர் என்ற பெயரை முருகனுக்குச் சூட்டினார். பிரம்மா தனது கடமைகளுக்கு திரும்பிச் சென்றார். அவர் யாரையும் எவ்வளவு இளமையாக இருந்தாலும் மீண்டும் புறக்கணித்ததில்லை. இச்சம்பவம் நடந்த குன்றானது சுவாமிமலை என்று அறியப்படுகிறது. இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த புனித ஸ்தலத்துக்கு சென்று சுவாமிநாதரிடமிருந்து உண்மையான அறிவை நாடுகிறார்கள். ஒருவர் உங்களுக்கு எவ்வளவு இளமையானவராகவோ சிறியவராகவோ அல்லது அற்பமானவராகவோ தோன்றினாலும் அவரது தோற்றத்தை கொண்டு அவரை மதிக்காமல் நடக்கக்கூடாது என்பதையும் அவர் காட்டியுள்ளார். ஓம் நமசிவாய. இக்கதையின் அறநெறி மெய்யுணர்வு விளக்கம். எழுதியவர் சத்குரு சுவாமி நிர்மலானந்த சரஸ்வதி. தேவர்கள் ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்கள் என பல. படைக்கும் கடவுள் உண்மையில் காக்கும் கடவுளிடமிருந்து வேறுபட்டவரா? எப்படி இருப்பினும் சிவன் யார்? வேறு எதுவும் தொடாத உங்கள் மூளையின் ஒரு பகுதியை புராணங்கள் தூண்டுகின்றன. அதனால்தான் சூப்பர் ஹீரோக்கள் என கூறப்படும் அற்புத பலம் வாய்ந்தவர்கள் மிகவும் பிரபலமாக உள்ளனர். என் குழந்தைகளுக்கு ஓவிடின் மெட்டமோஃபோசிஸ் எனும் தொகுப்பை வாசித்த பின் பண்டைய இந்திய சாரமிக்க அர்த்தமுள்ள கதை தொகுப்புகளை வாசித்தேன். மேற்கத்திய பயிற்சி பெற்ற மனமானது எத்தனை கடவுள்கள் உள்ளனர் என்றே கேட்கிறது. அதற்கான பதிலானது மிக எளிதானது. ஒன்று என்பதே பதில். வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு காலங்கள், வெவ்வேறு மரபுகள் மற்றும் வெவ்வேறு மதங்களில் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் ஒன்று என்றுமே அவ் ஒன்றே ஆகும். நீரானது அக்வா பாணி என ஒரே திரவத்தை குறிப்பது போல ஒவ்வொரு பெயரும் பயன்படுத்தப்படும் வார்த்தைக்கு அப்பால் பட்டு ஒன்றையே சுட்டி காட்டுகின்றது. பள்ளிக்கால பருவ புனை பெயர்கள், சகோதரி அல்லது அம்மா போன்ற உறவு பெயர்கள், ஒரு தொழில் முறை பெயர், உங்களுக்கு நெருக்கமானவர்கள் பயன்படுத்தும் செல்ல பெயர்கள், மற்றும் உங்கள் ஆழ்ந்த இறையுணர்வை தூண்டுவதற்கு ஒரு சம்ஸ்கிருத பெயர் என்று உங்களுக்கு பல பெயர்கள் இருக்கலாம். ஒவ்வொரு பெயரும் உங்களிடம் உள்ள வேறுபட்ட தன்மையை வெளிப்படுத்துகிறது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். இந்தியாவில் வெவ்வேறு செயல்பாடுகளை செய்யும் போது அந்த ஒன்று, அதாவது அந்த ஒரு பரம்பொருள் வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. படைக்கும் போது அந்த ஒன்று பிரம்மா என்று அழைக்கப்பட்டு அது உருவாக்கத்திற்குரிய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது. அக்குணாதிசயங்களாவன புதுமை, எதிர்காலத்திலன்றி அத்தருணத்தில் கவனம் செலுத்துதல், விரைவான தூண்டுதல் உடனான தன்னியல்வு செய்கை போன்றனவாகும். யோக முனிவர்கள் பிரம்மாவை விவரித்துள்ளனர். அவரை தெய்வீக தரிசனங்களில் கண்டுள்ளனர். இதன் காரணமாக அவரை ஓவியங்கள், சிலைகள் மற்றும் கதைகளில் சித்தரிக்க அம்மால் முடிந்தது. பிரம்மா படைத்ததை வளர்த்து பாதுகாக்கும் போது அந்த ஒன்று விஷ்ணு என்று பெயர் பெறுகிறது. மேலும் பெண் தெய்வங்கள் என்று வர்ணிக்கப்படுபவை அப்பல்வேறு பணிகளில் அவ் ஒன்றான பரம்பொருள் பயன்படுத்தும் ஆற்றல்களை குறிக்கின்றன. நாம் ஒரு தெய்வீக பரம்பொருளான யதார்த்தத்தை பற்றி பேசுவதால் அந்த யதார்த்தத்துக்கு எத்தனை செயல்பாடுகள் சாத்தியமாகும்? ஆகவே எத்தனை பெயர்கள் தேவைப்படும்? லட்சங்கள். ஆனால் அவை அனைத்தும் அவ் ஒன்றின் வடிவங்களே. தேவ என்ற சமஸ்கிருத வார்த்தையே தெய்வீக டிவைன் என்ற ஆங்கில வார்த்தையின் மூலமாகும். தேவர்கள் ஆண் தெய்வங்கள், தேவிகள் பெண் தெய்வங்கள். ஆனால் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறு வேடங்களில் உள்ள ஒரே உண்மையாகும். இந்த மேன்மையான வெவ்வேறு வேடங்களில் உள்ள பெருக்கம் இந்த வான் கோளத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டதல்ல. ஏனென்றால் நீங்களும் நானும் உட்பட அனைத்துமே அந்த ஒன்றுதான். நீங்கள் உங்களை தெய்வீகமாக அறிந்து கொள்வதே யோகாவின் குறிக்கோளாகும். அவ்வறிவால் அந்த ஒன்று அனைவரிலும் பிரகாசிப்பதை காண முடியும். யோகிகள் வழக்கமாக அந்த ஒன்றுக்கு சிவன் என்று பெயரிடுவார்கள். இது நுட்பமான அறிவியல் ரீதியாக பரமசிவன் என்றாகும். அதாவது உங்கள் எண்ணத்தில் அந்த ஒன்றை யார் என்று நினைக்கின்றீர்களோ அதற்கும் அப்பாற்பட்டவர் என்ற கருத்துடைமை ஆகும். இந்த கதையில் அந்த ஒன்று பல வடிவங்களில் வந்து அவமதிப்பு, மோதல், சிறைவாசம், மன்னிப்பு ஆகியவற்றுடனான முழுமையான ஒரு நாடகத்தை நடிக்கின்றது. இவை அனைத்தும் எப்போதும் எதிரொலித்துக் கொண்டிருக்கும் ஆதிகால பிரணவத்தின் ஒலியின் தெய்வீகத்தின் பின்னணியின் மேல் மிகைப்படுத்தப்பட்டு காட்டப்பட்டுள்ளன. எல்லாவற்றிற்கும் மேலான இனிமை யாதெனில், பரம்பொருளான சிவன் ஒரு தாழ்மையான மாணவரின் பாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதோடு தனது சொந்த மகன் ஸ்கந்தனிடமிருந்து கற்றும் கொள்கிறார். அதே நேரத்தில் ஸ்கந்தன் தன்னிடமிருந்தே எல்லாவற்றையும் பெற்றார் என்பதையும் அறிந்திருக்கிறார். இது குரு கொள்கை பற்றியது என்பதால் இந்த கதையை தான் தேர்ந்தெடுத்ததாக நிரூஷிதா கூறுகிறார். இந்த கதை ஸ்ரீ குருகீதாவை போலவே ஸ்கந்த புராணத்திலிருந்து வந்தது. இக்கதை நான் வளர்ந்து வரும் போது எனக்கு பலமுறை சொல்லப்பட்ட வாசிக்கப்பட்ட கதைகளில் ஒன்றாகும். என்னை பொறுத்தவரை இந்த கதை சிவன் தானாக இருப்பதோடு தன் சொந்த மகனாகவும் இருப்பது முக்கியம் வாய்ந்ததாகும். இது உண்மையில் உங்கள் சொந்த நிலையின் நிழல் படமாகும். தற்போது மனித தத்துவத்தின் வரம்பை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அதைவிடவும் மேலானவர். அந்த மேலானதை கண்டுபிடிக்க நீங்கள் அதை அறிந்த ஒருவரிடம் செல்கிறீர்கள். அந்த அறிவை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு சேவை செய்பவரான குருவிடம் செல்கிறீர்கள். குருவுக்கு தலை வணங்கும் போது நீங்கள் உங்கள் சுயத்திற்கு தலை வணங்குகிறீர்கள். அந்த உண்மையான ஒன்றான நீங்கள் மற்றொரு வடிவத்தில் இருக்கிறீர்கள். இவ்வடிவங்கள் அனைத்தும் கண்ணாடியின் விம்பத்தினால் செய்யப்பட்டவை. ஓம் ஸ்வரூபா ஸ்வாஸ்வாபவா நமோ நமஹா.